ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பக்தானுகிராகம் புண்ணியம் பிரதிபக்ஷ நிராசகம் ஜியாதாச்சந்திர நக்ஷத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்ஷனம். திருப்பாவை 17 பாசுரம். அம்பரமே தண்ணீரே. இந்த பாசுரத்திலே ஆயர் சிறுமிகள் முதலில் படித்திருக்கும் நந்தகோபாலரையும் அடுத்தபடி வரிசையாக படித்திருக்கும் யசோதையையும் கண்ணனையும் பலராமனையும் எழுப்புகிறார்கள். அதிலே கண்ணனை அம்பரம் ஊடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் என எழுப்புகிறார்கள். பின்னர் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. காரணம் என்ன என்றால், கண்ணனுடைய அண்ணன் இருக்கிறான் பலதேவன், அவனை எழுப்பி அந்த முறையிலேயே கண்ணனையும் எழுப்ப வேணும் என்று இருக்கிறான். அதனாலே செம்பற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று எழுப்புகிறார்கள். அதிலே அம்பரம் உடலு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே என்று கர்ணனை ஒரு காலத்திலே இந்த உலகெல்லாம் அளந்த திரிவிக்கிரமனே என்று தெரிவிக்கிறார்கள். பிறகு பலதேவனையும் செம்பற்கடலடி செல்வா பலதேவா என்று எழுப்புகிறார்கள். அதாவது செம்பொன்னாலால் வீரக்கழலை அணிந்தவன் செம்பற்கழல், செல்வம் என கைங்கரிய செல்வம், கைங்கரிய செல்வம் நிறைந்தவனான பலதேவனே என அவனையும் எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தில் இருப்பது போலவே திரிவிக்ரம அவதாரத்தையும் பலதேவனையும் சங்கத்தமிழிலே பரிபாடலில் புகழ்ந்துள்ளார்கள் சங்கத்தமிழர்கள். அதை புத்தூர் சுவாமி தம்முடைய சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை விளக்க உரையிலே காட்டி அருளியிருக்கிறார். கீழேழ் உலகமும் உற்ற அடியினை இவ்வுலகம் தந்து அடிப்படுத்ததை என பரிபாடலில் சொன்னபடியே ஆண்டாலும் அம்பரம் உடலு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே என அருளி செய்கிறாள். மேலும் வளையொடு புறையும் வாலியோர்க்கு அவன் இளையவன் என்போர்க்கு இளையை ஆதலும் புதையிருள் உடுக்கை பொலம்பனை கொடியோர்க்கு முதியை என்போர்க்கு முதுமை தோன்றலும் என பரிபாடலில் கூறியதை செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் என்று சங்கத்தமிழ் மாலையில் ஆண்டாள் பாடினாள் என காட்டியிருக்கிறார் புத்தூர் சுவாமி. முதலிலே திருப்பாவை பாசுரத்தில் அம்பரம் உடலு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே என்பதற்கும் செம்பற்கடலடி செல்வா பலதேவா என்பதற்கும் ஆச்சாரியர்கள் செய்த வியாக்கியானத்தை முதலில் கூறி பிறகு இந்த பரிபாடல் வரிகளின் அர்த்தங்களை தெரிவிக்கிறேன். அம்பரம் ஊடறுத்து திருக்கையிலே நீர் விழுந்தவாறே ஆகாச அவகாசமடைய விம்ம வளர்ந்து என எம்பெருமானுடைய திருக்கையிலே நீர் பட்டது. மகாபலி இந்த 3 மண்ணை கொடுக்கிறேன் என்று நீர் வார்த்தான். அந்த தீர்த்தம் விழுந்த சமயத்தில் எம்பெருமான் ஆகாசத்தில் எவ்வளவு இடம் இருக்கோ அத்தனை இடத்தையும் அடைத்து கொண்டு விம்ம வளர்ந்தானாம். வரையாதே எல்லா தலைகளிலும் திருவடிகளை வைத்து என இன்னார் இணையார் என்று பாராமல் அனைவருடைய தலையிலேயும் தன்னுடைய திருவடிகளை வைத்து இப்படி பூமியை அளந்து கொண்டு தேவஜாதிக்கு குடியிருப்பை கொடுத்து என்று தேவர்களுக்கு அவர்கள் இழந்த அந்த பூமியை அவர்களுக்கு கொடுத்து இந்திராதிகளை எழுதி கொண்டவனே என இந்திராதிகள் எம்பெருமானுக்கு அடிமை என ஏற்றுக்கொண்டார். இப்படி இந்திராதிகளை எழுதி கொண்டவனே எம்பெருமானிடத்திலே இந்த தேவர்கள் இந்த செயலினாலே ஈடுபட்டார்கள் என்று காட்டுகிறார். பிறகு இந்த அம்பரமூடர்த்து என்பதனாலே என்ன தெரிகிறது என்னால் நிருபாதிக ரக்ஷகன் ஆகையாலே ரக்ஷகத்துவமே விளைநீராக வளர்ந்தபடி என எம்பெருமான் எப்படி வளர்ந்தான், ஒரே சமயத்திலே இவ்வளவு நெடிய வளர்ந்ததற்கு காரணம் அவனுடைய ரக்ஷகத்துவமே விளைநீராக வளர்ந்தான். ரக்ஷகத்துவ பாரிப்பு, அதனாலே எம்பெருமான் அனைத்து இடத்தையும் வியாபித்து வளர்ந்தான். இந்திரன் என்னவோ இழந்தது 3 லோகங்களைத்தான், ஆனால் எம்பெருமான் 7 லோகங்களையும் அளந்தானே, இது அவனுடைய ரக்ஷகத்துவ பாரிப்பு என்ன காட்டுகிறார்கள். மேலும் உறங்குகிற பிரஜை ஒரு குழந்தை இருக்கிறது, அதை அணைத்து கொண்டு தாயானவள் படுத்திருக்குமா போலே கிடக்குமா போலே எல்லா தலையிலும் தன்னுடைய திருவடிகளை எம்பெருமான் வைத்தான். அது என்னன்னா தான் அறிந்த உறவு. ஏன்னா நமக்கு எம்பெருமானோட உறவுன்னு நாம் அறியவில்லை, ஆனாலும் எம்பெருமானே அறிந்து இந்த உறவை அறிந்து அனைவரையும் ஸ்பரிசித்தான் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் உறங்கலாமா? ரட்சகராக இருப்பார்க்கு உறங்க விலகுண்டோ என்று கேட்கிறார்கள். மேலும் இந்திரன் பிரயோஜனாந்தரத்தை எதிர்பார்த்தான், எம்பெருமானையே எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு தேவை அவனுடைய ராஜ்யம், அது போய்விட்டது, அதை மீட்டு தர வேணும் என்று அதற்கு இழந்த செல்வத்திற்காக வந்தவன் இந்திரன். ஆனால் இந்த கோபியர்களோ எம்பெருமானையே வேண்டி வந்தார்கள். அப்படி அவனை தரலாகாதா, உன்னையே வேண்டி வந்திருக்கிறோமே உன்னை தரலாகாதா என்று கேட்கிறார்கள். உம்பருகோமானே என்று நித்தியசூரிகளுக்கு காட்சி கொடுத்து கொண்டு நிற்கிற இருப்பு என்னும் வைத்துக் கொள்ளலாம். முதலிலே தேவர்கள் என்ன அர்த்தம் செய்தார்கள் ஆச்சாரியர்கள், அதாவது உம்பர் என்பதற்கு தேவர்கள் என்று வைத்து தேவர்களை எழுதி கொண்டவனே, இந்திராதிகளை எழுதி கொண்டவனே என்று வியாக்கியானம். பிறகு இந்த உம்பர் என்பதற்கு நித்தியசூரிகள் என்று வைத்துக் கொண்டு இப்படி சுகுமாரமான திருமேனியை கொண்டு திருவடிகளை கொண்டு இந்த காடு மோடையும் அளப்பதே இது ஒரு வாத்சல்யமே என்று அவர்கள் ஈடுபடுகிறார்களாம். அதனால் அவர்கள் தோற்கும்படியாய் இருக்கை என்று காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து செம்பற்கடி செல்வா பலதேவா என்று பலதேவனை எழுப்புகிறார்கள். கிருஷ்ணன் பின்னே பிறக்க முன்னே பொற்கார் பொழிய விட்டு பிறந்த சீமானே, அதாவது கண்ணன் அவதரிப்பதற்கு முன்பு தேவகி பிராட்டிக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. மக்கள் அறுவரை கல்லிடை மோதா இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்னாய் திருமாலிருன் சோழந்தாய்னு பெரியாழ்வார் அனுபவித்தார் போலே 6 குழந்தைகளை கம்சன் கொன்று விட்டான். 7வதாக நம்புமுத்தபிரான் அவதரித்தார். அவரை இங்கிருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றி வைத்தார்கள். ஆக 8வது குழந்தையாக கண்ணன் பிறந்தான். ஆக குழந்தை ஒவ்வொன்றாக பிறந்து இறக்கிறது, அந்த தோஷமெல்லாம் போகும்படியாக இந்த பலதேவன் அவன் திருவடிகளை வைத்தவுடன் கண்ணனானவன் அந்த இடத்திலே பிறந்தான் என்று காட்டப்படுகிறது. ஆக பொற்கால் புளிய விட்டு பிறந்த சீமானே என்று தெரிவிக்கிறார்கள். நல்ல வேளையிலே பலதேவன் தன்னுடைய திருவடிகளை வைத்தானோ கண்ணன் எந்த ஆபத்தும் இல்லாமல் திருவவதாரம் செய்து வளர்ந்தான் என்று காட்டுகிறார்கள். இளைய பெருமாள் பின் பிறந்து பெற்ற சம்பத்து, முன் பிறந்து பெற்றவன் அண்ணோ நீ. இளைய பெருமாள் ராமனுக்கு பின் பிறந்தவர், பெருமாளுக்கு பின் பிறந்தவர், அதனாலே எல்லா கைங்கரியங்களையும் பெருமாளுக்கு செய்தார் என்று காட்டப்படுகிறது. ஆனால் அதே சம்பத்து, அதே செல்வத்தை, கைங்கரிய செல்வத்தை முன் பிறந்து பெற்றவன் பலதேவன் என்று காட்டுகிறார். பிறப்பை வைத்து பார்த்தால் கண்ணன் தான் பலதேவனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும். ஆனாலும் சேஷத்துவ தர்மம் அறிந்து பலதேவன் கண்ணனுக்கு கைங்கரியங்கள் செய்கிறாராம். அப்படி இளைய பெருமாளைப் போல இருக்க வேண்டாமா? இளைய பெருமாள் பெருமாளும் பிராட்டியும் தரக்கரை கிடக்க உறக்கமே இல்லாமல் 14 ஆண்டுகள் ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இளைய பெருமாளைப் போலே நீயும் உறங்காமல் தானே இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மேலும் பலதேவன் கிருஷ்ணனையும் பெண்களையும் சேரவுடன் ஏற்றவும் உடையவன், விஷ்ணு புராணத்திலே வரக்கூடிய ஒரு சரித்திரம். அதாவது பெருமாள் கண்ணன் முச்சுகுந்தனுக்கு மோட்சத்தை அளித்தார். பிறகு துவாரகையை நிர்மாணித்து அங்கே எந்த துன்பமும் இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள். பெருமாள் பிறகு கோகுலத்திற்கு செல்லவே இல்லை. கோகுலத்திலே கண்ணனை பிரிந்த பெண்கள் அவனோடு ஊடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த பெண்களுடைய கோபத்தை பலராமரை கொண்டு ஆற்றுவோம் என்று தம்பிக்காக பலதேவன் தூது செல்கிறார். இந்த பெண்களிடத்தில் கண்ணனை பற்றி நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் கோபத்தை மறக்கடிக்கிறார் பலதேவர் என்று காட்டப்பட்டிருக்கிறது. சந்தேசைகி சாம மதுரைகி பிரேம கர்ப்பைர் அகர்வித்தைகி ராமேனாஸ்வாசிதா கோப்பியோ ஹரிணாகிருத சேதசகா என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஹரியினால் அபகரிக்கப்பட்ட நெஞ்சையுடைய கோபிகைகள் நயம் நிறைந்த இனியவையாயும் அன்பு நிறைந்தவையாயும் நிறைந்தவையும் கர்வமற்றவையுமான செய்திகளாலே பலராமனாலே ஆறுதல் அடைவிக்கப்பட்டனர். பலராமர் மிகவும் இனிமையாக பேசுகிறார், அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார், கர்வமற்ற செய்திகளை தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய விஷயங்களை தெரிவித்தவுடன் அந்த எம்பெருமானாலே அபகரிக்கப்பட்ட நெஞ்சையுடைய கோபிகைகள் ஆறுதல் அடைந்தனர் என காட்டப்பட்டிருக்கிறது. இவ்விஷயத்தை ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே உத்தர சதகத்தில் 70வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் சுவாமி பராசர பட்டர். தூத்தியேனாபி ச யஸ்ய கோபவனிதாக கிருஷ்ணாகசாம் வியஸ்மரன் என். இப்படி பலதேவன் இந்த பெண்களுடைய கோபத்தையெல்லாம் ஆற்றினார் என, இது கண்ணனுக்காக அவர் செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம். அதே போல கண்ணபிரான் பிருந்தாவனத்தில் விளையாடி கொண்டிருந்த காலத்தில் ஸ்ரீ பலதேவன் பலராமன் எப்பொழுதும் கூடவே செல்வரான். அப்படி கண்ணனுக்கு பாதுகாப்பாக செல்லக்கூடியவர். ஒரே ஒரு நாள் பலராமனை விட்டு தனியே எம்பெருமான் செல்ல காளியநாகத்தின் வாயில் விழுந்து மகத்தான கோலாகலம் உண்டாகிவிட்டது என காட்டப்பட்டிருக்கிறது. ஆக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலேயும் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் காப்பாக எழுந்தருளியிருக்கிறார் பலதேவன். இதுதான் அவருடைய கைங்கரிய செல்வம் என காட்டப்படுகிறது. என்னதான் கண்ணனுக்கு முன் பிறந்திருந்தாலும் அந்த சேஷத்துவ முறைக்கு சேர கண்ணனுக்கு பலதேவன் கைங்கரியங்கள் செய்தார் என காட்டப்படுகிறது. இனி பரிபாடலில் சங்க தமிழர்கள் எவ்வாறு இந்த இரண்டு விஷயங்களையும் தெரிவித்தார்கள் என பார்க்கலாம். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே என்பதை கீழே உலகமும் உற்ற அடியினை என மூன்றாம் பரிபாடலில் காட்டுகிறார்கள். அதாவது கீழே உள்ள ஏழுலகத்தையும் கடந்த ஓர் அடியை உடையவனே, இது மேலுலகத்தையும் கடந்த மற்றொரு அடியையும் பலக்ஷண முறையாலே உணர்த்துகிறது. இப்படி அனைத்து உலகத்திலும் உள்ள அனைவர் தலையிலும் திருவடிகளை வைத்தவன் ஆகையாலும் உன்னை தொழாதவர் இல்லை என கருத்து. அதாவது எம்பெருமானுடைய ஒரு திருவடி இந்த ஏழு உலகங்களையும் கீழ் உலகங்களையெல்லாம் அளந்தது என காட்டி, இது மேல் உலகங்களெல்லாம் அளந்ததற்கும் உபலக்ஷணம் என காட்டி, அதனாலே எல்லாராலும் தொழப்பட்டதாகிறது எம்பெருமானுடைய திருவடி என காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல ஐந்தாம் பரிபாடலில் இவ்வுலகம் தந்து அடிப்படுத்ததை என காட்டியிருக்கிறார்கள். அழிய இருந்த இவ்வுலகை உண்டாக்கி தந்து நிலைநாட்டிய செயல் என காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டாம் பரிபாடலில் பலதேவனை பற்றி வருகிறது. இதிலே வளையோடு புறையும் வாலியோர்க்கு அவன் இளையன் என்போர்க்கு இளையை ஆதலும், புதை இருள் உடுக்கை புலம் பனை கொடியோர்க்கு முதியை என்போர்க்கு முதுமை தோன்றலும் என வரிகள். இந்த வரிகள் பலதேவனை வர்ணிக்கின்றன. புதையிருள் உடுக்கை புலம்பனை கொடியோர்க்கு முதியை என்போர்க்கு முதுமை தோன்றலும் நீயே என. பொருள்களை மறைக்கும் திணிந்த இருள் போன்ற கரிய நிறமுடைய ஆடையை அணிந்தவன் பலராமன், கரிய ஆடையை அணிந்தவராம். பிறகு அழகிய பனைமர சின்னத்தை கொடியாக உடையவன், பலதேவனுடைய கொடி பனைமர சின்னத்தோடு கூடியதாம். அந்த பலதேவன் உண்மையில் உன் கிங்கரனான ஆதிசேஷனின் அவதாரமாக இருப்பதை கருதி உன்னை அவனிலும் முதியவன் என்பவர்களுக்கு முன்னவனாகவும் காட்சியளிக்கிறாய். அல்லது அவதாரத்துக்கு சேர இளையவன் என்போருக்கு இளையை ஆதலும் என அவதாரத்தை வைத்து பார்த்தால் பலதேவனுக்கு இளையவன் என்னும் கூறலாம் என காட்டப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டாள் திருப்பாவியிலே இந்த பாசுரத்தில் அனுபவித்த திரிவிக்ரம அவதாரத்தையும் பலதேவனையும் சங்க தமிழர்கள் தங்களுடைய பரிபாடலிலே விவரித்துள்ளார்கள் என்பதை புத்தூர் சுவாமி இவ்வாறு எடுத்து காட்டியுள்ளார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.